ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 4, உன்னத அறிவு, பதம் 27. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தம். ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசதி கௌரபக்தவிருந்தம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி. சர்வேந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாபரே, ஆத்ம சம்யம்ய யோகக்னி ஜுஹ்வதி ஜ்ஞான தீபிதே. சர்வேந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாபரே, ஆத்ம சம்யம்ய யோகக்னி ஜுஹ்வதி ஜ்ஞான தீபிதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். மனதையும் புலனையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் தன் உணர்வை அடைய விரும்புவோர் புலன்களின் இயக்கங்களையும் பிராணனின் இயக்கங்களையும் அடக்கப்பட்ட மனமென்னும் நெருப்பில் அர்ப்பணிக்கின்றனர். ஓமஜானதமிரந்தஸ்யஞானஞ்சனசலாகயம் சக்ஷுரன்மிலீதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமஹம். நமாவோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷா சுன்யவாதே பாஷாத தேசதாரணிம். பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்தசக்திகம். எம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதை ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவை வேதை சாங்கபதக்ரம உபநிஷத் காயந்தியம் சாமகம் தியானாவஸ்திதத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினம் யஷ்யந்தம் நாவிதோ சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமஹம். ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 4, பதம் 27 இருக்கும். இன்றைக்கி ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். என்ன கேள்வி அப்படின்னா, நம் வாழ்க்கை காலம் வரையறுக்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருக்கார். இந்த கேள்வியையும் பல பேருடைய மனசில் வந்து இந்த கேள்வி இருக்கும். நம்ம வந்து வாழ போகிற காலம் வந்து இவ்வளோ காலம்தான் முடிவு, நம்ம பிறக்கும்பொழுதே முடிவெடுக்கப்பட்டதா இல்லை வந்து முடிவெடுக்கப்படலையா அப்படின்ட்டு பல பேருடைய மனசில் வந்து இந்த கேள்விகள் வந்து இருக்கும். இதற்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய காலம் வரையறுக்கப்பட்டுள்ளது, அதே சமயம் இல்லை. என்னங்க ஒன்று இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள். எப்படி ரெண்டையுமே சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறக்கும் பொழுதே நம்மளுடைய காலம் எப்படி பிரம்மா வந்து படைக்கிறார், ஒவ்வொரு ஜீவராசிகளையும் வந்து அவர்களோட கர்மாவுக்கு தகுந்தார் போல் ஜீவராசிகளை படைக்கிறார். அப்படி படைக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட் ஒன்று இருக்கும், அதுக்கு எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்கும். அதுபோல் இந்த இந்திரியந்த இந்த மெஷின் நம்மளோட உடலான இயந்திரம் பிரம்மா என்ன பண்ணுறார், படைக்கும் பொழுது அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டு, அதற்கு ஒரு முடிவு காலத்தை போட்டு தான் வந்து இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அப்படி பார்க்கும் பொழுது ஆம்னு நம்ம வரையறுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையின் எப்படி நம்ம வாழுகிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய ஆயுள் காலம் கூடும் இல்லைனால் குறையும். எப்படி, அதற்கு என்ன ஆதாரம் பார்த்தீங்க அப்படின்னா, பகவத்கீதை 17வது அத்தியாயம் பதம் 8, அதில் பதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பகவான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஆயுளை நீட்டிக்க முடியும். நம்ம எப்போ சத்துவ குணமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் நீட்டிக்கப்படும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அந்த பதத்தில் வந்து சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம வேலைகளை செய்கிறோமோ அதற்கு தகுந்தாறு போல், எப்படி நம்ம செயல்களை செய்கிறோமோ அதற்கு தகுந்தாறு போல நம்மளுடைய ஆயுள் கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். உதாரணத்துக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ஆயுள் நம்மளுடைய ஆயுள் குறையுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எவன் ஒருவன் வந்து பாவகரமான செயல்களை வாழ்நாள் முழுவதும் செய்கிறானோ நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக வந்து பாவ செயல்களை செய்து கொண்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் காலம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் செயற்கை முறையாக எல்லாரும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். மனிதர்கள் 99%, 98%, 90% பார்த்தோம் அப்படின்னா மக்கள் எல்லாமே வந்து நகரங்களில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி நகரத்தில் வாழும்போது சுத்தமான காற்று கிடையாது, சுத்தமான தண்ணி கிடையாது, சுத்தமான பொருட்களை நம்ம சாப்பிட்றது கிடையாது. எல்லாமே வந்து விவசாயம் பொருள்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் அமிலங்களாக தான் இருக்கிறது. இப்போ எல்லாமே வந்து செயற்கையாக வந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி செயற்கையாக வாழும் பொழுது நம்மளுடைய ஆயுள் காலம் என்ன பண்ணுது, குறைந்து கொண்டே வருகிறது. நம்மளுடைய தாத்தா பாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து 80 வருடம், 90 வருடம் எளிமையாக வாழ்ந்தார்கள், எந்தவித தொந்தரவுமே இல்லாமல். என்னோட பாட்டி கூட பார்த்தீங்க அப்படின்னா 85 வயசில் இருக்கும்போது கூட அவங்க வந்து முதல் மாடியில் வந்து இருப்பாங்க. அவங்க 85 வயசு இருக்கும்போது கூட தண்ணி அவங்களே தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா 35 வயசுனா கூட நம்மளால் தண்ணி தூக்க முடியாது. நம்மளோட முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்பா அம்மாவே நம்மளோட அந்த ஆரோக்கியமாகவும் சக்தியாகவும் இருக்கிறார்கள். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தாத்தா பாட்டிலாம் வந்து 85-90 வருடங்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா படிப்படியாக வந்து வாழ்க்கை குறைந்து கொண்டே போகிறது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து செயற்கையான முறையில் வாழ்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் கேட்கலாம், அப்படின்னா எவ்வளோங்க இப்போ குறையும் வாழ்க்கை வந்து நம்மளோட ஆயுள் காலம் குறையும்னு சொல்கிறீங்க, அப்போ எவ்வளோ குறையும் அப்படின்னா நம்ம வந்து எந்த விதமாக வந்து நம்ம எந்த அளவுக்கு செயற்கையாக வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு குறையும். எந்த அளவுக்கு நம்ம பாவகரமாக வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஆயுள் காலம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இந்த உதாரணத்தை பார்த்தா நமக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். எப்படி 2 பேரும் வந்து கார் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே மாதிரியான காரு ஒரே நாளாக 2 பேரும் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே எல்லாமே ஒரே மாதிரி. ஒரு ட்வின்ஸ் எப்படி ரெட்டை குழந்தைகள் இருக்குமோ அதுபோல் வந்து 2 கார்னு வச்சுக்கோங்க, 2 கார் வந்து வாங்கியிருக்கோம். அப்போ ஒரு கார் என்ன பண்ணுறான், ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த காரில் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. அந்த மேனுவலில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதை சரியான முறையில் வந்து அந்த காரை ஓட்டிக்கிட்டே வந்து போகிறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, கரோட முரடாக விட்டு அடிக்கிறது. அந்த மேனுவலில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அதற்கு எதிர்மறையாக வந்து செய்கிறது. அப்படி என்ன பண்ணுறது, ஒழுங்கான ரோட்டில் போகாமல் கல் மண் மேலெலாம் விட்டு அடிச்சுட்டு அவர் பயங்கரமாக வந்து ஓட்டுறாரு. அப்போ ஓட்டும் பொழுது 2 காருமே வந்து எப்படி ஒரே இப்போ ஒரு காருக்கு வந்து ஒரு காரோட ஆயுள் காலம் ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்களேன், அந்த 2 காருமே 10 வருஷம் நீடிக்குமா? யார் ஒருத்தர் வந்து மேனுவலில் சொல்லியிருக்க மாதிரி சரியான முறையில் வந்து ஓட்டுறாரோ அவரோட கார் வந்து 10 வருஷத்துக்கு வரும். ஆனால் இன்னொருத்தர் கரட முரடாக ஓட்டுறவரோட கார் எப்படி 10 வருஷம் வருமா? வராது. அதுபோல தான் இந்த சரீரம்ங்கிறத வந்து நம்ம கரட முரடாக உபயோகித்தோம் அப்படின்னா இந்த சரீரத்துக்கும் வந்து நம்மளோட ஆயுள் காலம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு செடியிலேருந்து 2 தக்காளியை பறிப்போம். ஒரு தக்காளி என்ன பண்ணுவோம், நம்மளோட வீட்டுக்குள்ளே வச்சுருவோம். இன்னொரு தக்காளி என்ன பண்ணுவோம், வெயிலில் வச்சுருவோம். பிடுங்கி என்ன பண்ணுவோம், வெயிலில் வச்சுட்டோம்னா அது 2 தக்காளியும் ஆயுள் காலம் ஒன்றா இருக்குமா? எந்த தக்காளி வந்து சூரிய வெளிச்சத்தில் வெளியில் வந்து சூரிய வெளிச்சத்தில் கிடக்குதோ அது என்ன பண்ணும், சீக்கிரமாக அழுகி போயிடும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வர இருக்கும். அதுபோல் இந்த சரீரமும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதற்கு தகுந்தாறு போல் கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். இன்னொரு உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து ஒரு 300 சிகரெட் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அன்னைக்கே மரணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோல் நம்மளோட ஆயுள் காலம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை எப்படி நீட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணர் சொல்கிறது போல் 17வது அத்தியாயம் 8 அதில் சொல்கிறது போல் ஆயுள் காலத்தை நீட்டிக்க முடியும். எப்படி நீட்டிக்க முடியும் அப்படின்னா சத்துவ குணங்கள் உள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்டு கொண்டே வந்தோம் அப்படின்னா, சத்துவ குணம் உணவு அப்படின்னா வந்து சுத்தமான வந்து பிரசாதமாக இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் வந்து பகவானுக்கு படைத்ததாக இருக்க வேண்டும், சைவ உணவுகளாக இருக்க வேண்டும், அசைவ உணவுகளாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சைவ உணவுகளை உண்டு பிரசாதத்தை உண்டு வந்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து எந்தெந்த 17:8 போய் படித்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வகையான உணவுகளை கொடுத்துருக்கிறாரோ அந்த வகையான உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆயுள் காலத்தை கூட முடியும். அதுக்கப்புறம் வந்து சுத்தமான வாழ்க்கை பக்தர்களாக இருந்தோம் அப்படின்னா, அப்போ பக்தர்களாக இருக்கும் பொழுது நம்மளோட பாவங்கள் செய்வது செய்ய செய்கிறது தடுக்கப்படுகிறது. அப்படி செய்கிறது தடுக்கப்படும் பொழுது நம்மளோட ஆயுள் காலம் அதிகமாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு முறையிலையும் வந்து நம்மளோட ஆயுள் காலம் எப்படி அப்படின்னா, சில முறையில் பார்த்து தான் சொல்கிறது உண்டு, அது எத்தனை தடவை நம்ம வந்து மூச்சு விடுகிறோமோ அதை பொறுத்தும் இருக்குது. ஒரு மனிதன் அவனோட உயிர் அவனோட மூச்சு வந்து இவ்வளோ இவ்வளோ முறை வந்து மூச்சு விடுவான் அப்படின்னு வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து இந்த யோகிகள்லாம் பார்த்துங்க, சில யோகிகள்லாம் பார்த்துங்க அப்படின்னா மூச்சு அப்படியே மெதுவாக இழுத்து மெதுவாக அப்படி விடுவார். நம்ம அவர்கள் ஒரு தடவை மூச்சை இழுத்து மூச்சு விடுறதுக்குள்ளே நம்ம 50 தடவை மூச்சு விட்டு மூச்சை இழுத்து மூச்சை விட்டுடும். அப்படி என்ன பண்ணுவார்கள் இந்த யோகிகள், பொறுமையாக அப்படியே மூச்சை இழுத்து மூச்சு விடுவார்கள். அதனால தான் இந்த நாயெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே பயங்கரமாக சுவாசிச்சுட்டே இருக்கும், பட்டு 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 பட்டுன்னு அது சுவாசிக்கும். அதுபோல் எந்தெந்த விலங்குகள்லாம் வந்து சுவாசம் வந்து வேகனாக விடுகிறதோ அந்த உயிரினங்கள்லாம் வந்து அவரோட ஆயுள் காலம் குறைவாக இருக்கும். அதுபோல் நம்மளும் வந்து என்ன பண்ணோம்னா, அந்த யோகிகள் மாதிரி நம்ம வந்து மூச்சை அப்படியே பொறுமையாக வாங்கி பொறுமையாக விட்டுறதும் விட்டாலும் யோகா பயிற்சி பண்ணாலும் நமக்கு வந்து நம்மளோட ஆயுள் காலம் நீட்டிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருத்தர் கேட்கலாம், அப்படின்னா எவ்வளோ நாளுங்க நம்மளுடைய ஆயுள் காலத்தை நீட்ட முடியும், ஒரு 100 வருடம் நீட்ட முடியுமா, 200 வருடம் நீட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் வந்து அந்த மாதிரி முடியாது. எப்படி ஒரு பசுமாடு நம்ம வந்து ஒரு 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 குச்சியில் வச்சு கட்டுவோம், கட்டிட்டு அதோட கயிறு எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அந்த பசுமாடு என்ன பண்ணலாம், அதுக்குள்ளேயே மேய்ஞ்சிக்கலாம், அந்த கயிற்றை விட்டு அது வெளியில் போக முடியாது. அதுபோல் நம்ம வந்து நம்மளுடைய ஆயுள் காலத்தை கூட்டினாலும் எப்படி இந்த பசுமாட்டுக்கு எவ்வளோ தூரம் கை இருக்கோ அந்த அளவுக்கு சுற்றி வட்டாரமாக போய் மேய முடியுமோ, அதுபோல் நமக்கும் ஒரு வரையறை இருக்கிறது. அந்த வரையறைக்குள்ளே ஒரு இத்தனை சதம் நம்மளோட ஆயுள் காலை கூட்டிக்கலாம் அப்படின்னும் வந்து இருக்கிறது. அது குறைந்தபட்சம் நம்மளோட ஆயுள் காலம் குறையாத இருக்குல்ல, அதுவே வந்து நமக்கு பெரிய விஷயம். அதனால் நம்ம வந்து என்றைக்கும் வந்து இதற்கு என்ன பதில் அப்படின்னா, அது வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதற்கு தகுந்தாறு போல் கூட்டவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். இந்த பதத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யோகிகள் எவ்வாறு இந்த அர்ப்பணிக்கின்றனர், யாகங்களை செய்கின்றனர் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். போன பதத்தில் நம்ம என்ன பார்த்தோம், எப்படி பிரம்மச்சாரிகள் பகவான் ஹரேர் நாமானு கீர்த்தனம், பகவானுடைய கதைகளை கேட்பதும் பகவானுடைய நாமத்தை சொல்வதும் அவர்களுக்கு யக்னமாக இருந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் குடும்பஸ்தர்களுக்கு எவ்வாறு புலநுகர்ச்சி பொருள்களிலிருந்து புலன்களை எடுப்பது, அதுவே வந்து அவர்களுக்கு யாகமாக இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யோகிகளை பற்றி சொல்கிறார், யோகிகள் எவ்வாறு யாகம் செய்கின்றனர் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து இந்த பதத்தில் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர்களுக்கு பிராண இயக்கங்களையும், அவர்கள் என்ன பண்ணுகிறாருன்னா புலன்களின் இயக்கங்களை பிராணனின் இயக்கங்களையும் அடக்கப்பட்ட மனம் என்னும் நெருப்பில் அர்ப்பணிக்கின்றனர் அப்படின்றார். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், சுவாசத்தை காத்து காத்து என்ன பண்ணுறார்கள் யோகிகள், அவர்கள் வெறும் காத்து மட்டும்தான் அவர்களுக்கு வந்து சுவாசிப்பது, உட்கொள்ளுது இன்ஹேல் அண்ட் எக்ஸில், அது மாதிரி வந்து உள்காற்று வெளிக்காற்று அந்த காற்றின் மூலியமாக அவர்கள் வந்து நிதானமாக சுவாசித்து அவர்கள் இந்த யாகத்தை செய்கின்றனர் அப்படின்னு சொல்கிறார். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போகிறோம், மருத்துவர்கிட்ட போகிறது போனோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், மாத்திரை மருந்து எழுதி கொடுப்பார், அதுக்கப்புறம் ஊசி போட்டு நம்மளோட நோயை வந்து குணப்படுத்துவார். அதே வந்து ஒரு அக்குபஞ்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் இருக்கார், அந்த மருத்துவர்கிட்ட போனால் என்ன பண்ணுவார், அவர் வந்து ஊசியும் போட மாட்டார், நமக்கு மருந்து மாத்திரம் எழுதி கொடுக்க மாட்டார். அவர் எப்படி குணப்படுத்துவார், அவர் நம்மளோட கையிலையோ இல்லை காலிலையோ வந்து என்ன பண்ணுவார், அவருக்கு எந்தெந்த நோய்க்கு எங்கெங்கே தொடணும் அப்படிங்கிறது தெரியும். அவர் என்ன பண்ணுவார், ஊக்க எடுத்து எந்த எந்த இடத்துல முடிச்சிருக்கோ அந்த முடிச்சை வந்து குத்துவார், குத்தி அந்த மாதிரி குணப்படுத்துவார். அதுபோல் ஒவ்வொருத்தரும் யாகங்களை விதவிதமாக செய்கின்றனர். இந்த யோகிகள் எப்படி செய்கிறார்கள் அப்படின்னா, வந்து அவர்கள் மூச்சு பயிற்சியின் மூலமாக அவர்கள் யாகத்தை செய்கின்றனர். இந்த மூச்சு பயிற்சி எதற்காண்டி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்களின் விளைவுகளை அழிப்பதற்காகவே இந்த இந்த யாகங்கள் யக்னங்கள் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்ல பிரபுபாதர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் இதில் வந்து 10 வகையான மூச்சு பயிற்சி இருக்கிறத வந்து சில பிரபுபாதர் வந்து இந்த பொருளெல்லாம் அழகாக எழுதுறாரு. அதுக்கப்புறம் மனிதன் வந்து இந்த இந்த லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான வசதிகளுமே இருக்குது. நம்ம சொல்ல முடியுமா எந்த வசதி இல்லை அப்படின்ட்டு, இப்போ அறிவியல் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. இந்த அறிவியல் முன்னேற்றத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது, இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைத்து விட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன ராக்கெட்டை விட்டோம், செவ்வாய் கிரகத்துக்கு போனோம், சந்திர கிரகத்துக்கு போனோம், சூரிய கிரகத்துக்கு, எல்லா கிரகத்துக்கும் போயாச்சு. நம்ம எல்லா விதமான வசதிகளும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா விதமான வசதிகளும் இருக்குது. இன்றைக்கி அறிவியல் முன்னேற்றத்தில் பயங்கரமான தொலைத்தொடர்பு எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. எல்லாம் பயங்கரமாக இருந்தாலும் இன்னும் அப்போ நம்ம வந்து இப்போ சந்தோஷமாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அறிவியல் முன்னேற்றத்தில் உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த அறிஞர்கள் ஏன் இன்னும் வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறார்கள்? அறிஞர்கள் பார்த்தீங்க, சயின்டிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டே தான் இருக்கிறார்கள். எப்போ வந்து நம்ம பணம் சம்பாரிச்சிட்டே இருக்கோமோ அப்போ நமக்கு வந்து என்ன அர்த்தம்? நம்ம பணம் சம்பாரித்தாலே நமக்கு வந்து பணம் பத்தலைன்னு தானே அர்த்தம். அதுபோல் இந்த அறிஞர்கள் என்ன பண்ணுறார்கள், சயின்டிஸ்ட்டு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறார்கள். ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்கள் முழுமையாக சந்தோஷம் அடையவில்லை என்று பொருள். அப்போ என்ன இதுக்கு முழுமையாக சந்தோஷம் அடையவில்லை அப்படின்னு அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எப்போ சில பிரபுபாதர் சொல்கிறாரோ எப்பம்பெல்லாம் வந்து யாகங்கள் பண்ணலையோ இதற்கு வந்து அவர்கள் வந்து சயின்டிஸ்ட் வந்து இன்னும் கோடிக்கணக்கான வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருந்தாலும் அவர்களால் சந்தோஷம் அடைய முடியாது. ஏன் அப்படின்னா பிரபுபாதர் சொல்கிறார், எப்போ ஒரு மனிதன் வந்து யாகங்களை செய்யலையோ அப்போ அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு சில பிரபுபாதர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் பிரத்யேக ஆத்மா, பிரயாக் ஆத்மா அப்படின்னு இரண்டு விதமான ஆத்மாக்களை குறிப்பிடுகிறார். எப்போ வந்து ஒரு ஆத்மா வந்து புலன் இன்பங்கத்தில் இருந்து விலக்கி பற்றில்லாமல் இருக்கிறதோ அதுக்கு வந்து பிரயாக் ஆத்மா அப்படின்னு வந்து சொல்கிறார். பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பொழுது புலன் நுகர்ச்சி பொருள்களிலிருந்து இழுக்கப்பட்டு விடுகிறதோ அப்போ வந்து பிரயாக் ஆத்மானும், அதுக்கப்புறம் வந்து பிரத்யேக ஆத்மானும். பிரயாக் ஆத்மா அப்படின்னா வந்து இந்த புலன் நுகர்ச்சி பொருள்களில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற, எப்போ வந்து இந்த இந்திரியங்கள்லாம் போயிட்டு புலன் நுகர்ச்சியில் இருக்கிறதோ அதுக்கு வந்து பிரயாக் ஆத்மா அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த யோக முறைகள் எல்லாம் எங்கே எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு ஒரு புக்கு வந்து இருக்குது. அந்த புக்கில் தான் வந்து எப்படி வந்து மூச்சு காற்றை இழுப்பது விடுவது, அதுக்கப்புறம் 10 விதமான காற்றுகள் இருக்கிறது நம்மளோட உடம்புலே பார்த்தோம் அப்படின்னா. இது எதுக்கு இந்த மூச்சு பயிற்சி அப்படின்னா, முன்னாடி சொன்னது போல் ஒவ்வொரு விதமாகவும் இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தலாம். ஆத்மா வந்து எப்போவுமே சுத்தமாக தான் இருக்கும். ஆனால் வந்து இது எப்படி சேத்துக்குள்ளே போயிட்டு ஒரு வைரம் மாட்டிக்குச்சு அப்படின்னா அதை சுத்தப்படுத்தோமோ அதுபோல் இந்த ஆத்மாவை என்ன பண்ணுச்சு, இந்த சரீரத்துக்குள்ளே வந்து மாட்டிக்குச்சு. அப்போ நம்ம அந்த மூச்சு பயிற்சியை நம்ம வந்து செய்யும் பொழுது என்ன ஆகிறது, இந்த பௌதிக பந்தத்திலிருந்து ஆத்மா விடுபடுகிறது. அதனால தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு இப்போ கண்ணாடியில் தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா அது துணியை வச்சு துடைச்சிடலாம், அதே வந்து காற்றுல வச்சு துவைக்க முடியாது. அதே வந்து இப்போ வந்து ஒரு கார்பெட்டில் வந்து தூசி கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை துணியை வச்சு துவைக்க முடியுமா என்ன? துணியை வச்சு துடைச்சோம்னா அது போகாது. அதுக்கு என்ன பண்ணோம், அதுக்கு வந்து ப்ளோவர் நம்ம வந்து அந்த காற்று அடித்தோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணோம், அதை வந்து அப்படி இழுத்துக்கும் எல்லாத்தையும். கார்பெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு வெவ்வேறு மாதிரி, நம்ம கண்ணாடியை போய்ட்டு என்ன பண்ணும், தண்ணி ஊற்றுருச்சுன்னா துடைக்கிற மாதிரி அந்த கார்பெட்டில் இருக்கிற அழுக்கை வந்து நம்மளால் அதை எடுக்க முடியாது. வேக்யூம் கிளீனர் வேணும். அந்த வேக்யூமை அடித்தோம், அந்த கார்பெட்டில் போய்ட்டு வேக்யூம் அடித்தோம், அதை என்ன பண்ணோம், அதில் இருக்கிற குப்பையெல்லாம் அதை வந்து இழுத்துக்கும். அதுபோல் இந்த மூச்சு காற்று பயிற்சியின் மூலமாக இந்த யோகிகள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா, இந்த பௌதிக பந்தத்தில் மாட்டிக்கொண்டு கிடக்கிற ஆத்மாவை வந்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், இந்த பௌதிக பந்தத்திலிருந்து இழுக்கிறார்கள். அதனால தான் இந்த யோகிகள் வந்து இந்த மாதிரியான யாகங்களை செய்கின்றனர் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் சில பிரபுபாதரே சொல்கிறார் பொருளுரெல்லாம், பிராணவாயு அப்படின்னா எப்படி கண் இருக்குது அப்படின்னா அதோட வேலையை வந்து பார்க்கறது, காது இருக்குது அப்படின்னா அதோட வேலை வந்து கேட்கறது, எப்பப்பெல்லாம் வந்து இந்த இந்திரியங்கள் அதனுடைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறதோ அப்போ வந்து பிராணம் அப்படின்னு வந்து பெயர். அதுக்கப்புறம் அபான வாயு அப்படின்னா அந்த வாயு அந்த காற்று என்ன பண்ணும், கீழ் நோக்கி செல்லும். நம்மளோட மூச்சு பயிற்சியில் இந்த யோகிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காற்று இந்த அவர்கள் காற்றை வைத்தே அவர்கள் பலவிதமான இந்த மேஜிக் செய்கிற மாதிரி பல விதமாக செய்ய முடியும். இந்த முத்திரைகளையும் மூர்ச்சி எப்படி எப்படி மூடுறது, எங்கெங்கே வந்து கையை மடக்கிறது, காலை மடக்கிறது, அப்படி முத்திரைகள்லாம் செய்து செய்து வந்து வித விதமாக செய்வார்கள் அவர்கள். அப்பானா அப்படின்னா வந்து கீழ் நோக்கி காற்று போகும். அப்புறம் வியான வாயு அப்படின்னா வந்து அது வந்து சுருங்கும் விரியும். சில நேரத்தில் வந்து சுருங்குனாலும் சுருங்கும், விரியுனாலும் வந்து விரியும். அதுக்கப்புறம் சமான வாயு அப்படின்னா, சமான வாயு அப்படின்னா சமநிலையில் வாயு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உதான வாயு அப்படின்னா, உதானம் அப்படின்னாலே மேல் நோக்கி செல்லக்கூடிய காற்று. இது போல யோகிகள் என்ன பண்ணுகிறார்கள், பல விதமான யோக பயிற்சியின் மூலமாக மூச்சு காற்றை இழுப்பது விடுவதன் மூலமாக என்ன பண்ணுறாரு, மனத்தை கட்டுப்படுத்தி அவர் யாகங்களை செய்கின்றனர் அப்படின்னு இந்த கிருஷ்ணர் வந்து இந்த பதத்தில் வந்து சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா. கலியுகத்தில் கலியுக தர்மம் பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தது 108 முறை சொல்லி ஆனந்தம் அடையவும். ஹரே கிருஷ்ணா. தினமும் பகவத்கீதை கேட்பதற்கு உங்கள் பெயருடன் 00917701089 71028 என்ற எண்ணுக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பவும். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ். நன்றி, வணக்கம். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.